ගරු ජීවන් තොණ්ඩමන් මන්ත්‍රීතුමා, ඔබතුමාට විනාඩි 8ක කාලයක් ලැබෙනවා.
குழுக்களின் அதிதா விசாலர் அவர்களுக்கு என்னோட நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேன். முதலாவதாக இந்த சம்பள பிரச்சனை சம்பந்தமாக நான் அரசாங்கத்துக்கிட்ட சில குறைபாடுகள் முன்வைக்கலான்னு தீர்மானம் எடுத்திருக்கேன். குறிப்பாக ஒரு விஷயம் இங்கே இருக்கிற ஆளுங்கட்சிக்கு தெரிஞ்சாகணும், அதே மாதிரி எங்களோட வாக்காளர்களுக்கும் தெரிஞ்சாகணும். நாங்கள் வந்து சம்பளத்துக்கு எதிரான நபர்கள் கிடையாது. நாளைக்கு நாங்கள் வந்து தொழிற்சங்க ரீதியாக நாங்கள் நினைக்கிற ஒரே ஒரு விஷயம், எங்களோட நோக்கம் மக்களுக்கு நியாயமான முறையில் சம்பளம் போய் கிடைக்கணும்னு. அதன் அடிப்படையில் தான் நாங்கள் வந்து வரவு செலவு திட்டத்துக்கு வாக்களிச்சிருந்தோம் ஆதரவாக. இப்ப வரவு செலவு திட்டத்துக்கு நாங்கள் ஆதரவாக வாக்களிக்கும் போது அரசாங்கத்தின் சார்பாக 5 பில்லியன் ரூபாய் நிதியொதுக்கீடு செய்யப்பட்டு மக்களுக்கு வந்து 1750 ரூபாய் முழு தொகையை வழங்குறதாக அரசாங்கம் ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க. இப்ப சம்பளம் 10ஆம் தேதி வரும்போது பல்வேறு இடங்களில் இந்த 1750 ரூபாய் கிடைச்சிருக்கு, நான் இல்லைன்னு சொல்லல. ஆனால் அதே நேரத்தில் இந்த ஒப்பந்தம் ஒன்று கையெழுத்து போட்டாங்க. நாங்கள் தொழிற்சங்க ரீதியாக ஆரம்பத்திலிருந்து கேட்டுட்ருக்கோம், அந்த ஒப்பந்தத்தில் இருக்க சரத்துகள் என்ன? சம்பளத்தை வழங்கியிருக்கீங்க சரி, ஆனால் தொழிலாளர்களோட பாதுகாப்பு கவசத்தை கலட்டிட்டு சம்பளத்தை வழங்குறது ஒரு மிகப்பெரிய தவறுன்னு தான் நான் இங்கே சொல்லியாங்க. இப்போ சம்பளத்தை வழங்குற அடிப்படையில் அந்த ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டிருக்கு. யார் யார் இதில் கைச்சாத்திருக்காங்கன்னா, பெருந்தோட்ட நிறுவனங்களும் அதே மாதிரி பெருந்தோட்ட அமைச்சியின் செயலாளரும் தொழில் அமைச்சியின் செயலாளரும் இதுக்கு ஆதாரமாக கையெழுத்து போட்டிருக்காங்க. இப்போ ஊடகத்துறையிலிருந்து பல்வேறு ஊடகவியலாளர்கள் இந்த சம்பள பிரச்சனை சம்பந்தமாக கைச்சாத்திடப்பட்ட ஒப்பந்தத்தை கேட்டிருக்காங்க. ஆனால் இன்னைக்கு வரைக்கும் அந்த ஒப்பந்தம் அவங்களுக்கு வழங்கப்பட்டது இல்லை. தொழிற்சங்கங்கள் என்எல்ஏசி மூலியமாகவும் சரி, பல்வேறு துறைகள் மூலியமாகவும் சரி, நாங்கள் வந்து இந்த சம்பள சம்பந்தமான ஒப்பந்தத்தை அரசாங்கத்துக்கிட்ட பல்வேறு முறைகள் கோரிக்கை விட்டுருக்கோம். ஆனால் எங்களுக்கு இது வரைக்கும் அந்த ஒப்பந்தம் கிடைக்கல. அது மட்டும் இல்லாமல் சிவில் அமைப்புகளும் கேட்டிருக்காங்க, சிவில் அமைப்புகளுக்கும் இது வழங்கப்படல. இறுதியாக நாட்டின் சட்டத்துக்கு அடியில் ரைட் டு இன்ஃபர்மேஷன் மூலியமாக இந்த ஒப்பந்தத்தை நாங்கள் கேட்டால் அது மூலியமாகவும் எங்களுக்கு இந்த ஒப்பந்தம் வழங்கப்படல. இப்போ அந்த பட்சத்தில் எங்ககிட்ட இருக்கிற ஆவணத்தை தான் நாங்கள் பாராளுமன்றத்துக்கு சமர்ப்பிக்க முடியுமே தவிர அரசாங்கம் தான் சொல்லி ஆகணும் இதுதான் அவங்க கையெழுத்து போட்ட ஒப்பந்தமா இல்லையான்னு. இப்போ இந்த ஒப்பந்தத்தை பொறுத்த வரைக்கும் இது முதலாவதாக ஒரு ஒப்பந்தமே கிடையாது. இது வந்து ஒரு புரிந்துணர்வு உடன்படிக்கை, மெமராண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங். இப்போ இந்த புரிந்துணர்வு உடன்படிக்கையில் சில பிரச்சனைகள் இருக்கு. கௌரவ வசந்த சமரசிங்க அவர்கள் அமைச்சராகிறதுக்கு முன்னால் அவர் தொழிற்சங்க ரீதியாக சம்பள நிர்ணய சபையில் பல்வேறு தடவை தொழிலாளர்களுக்கு சார்பாக நம்ம அனைவரும் ஒன்றிணைந்து பேசியிருந்தோம். அவர் என்கிட்ட நேரடியாக சொல்லியிருந்த ஒரு விஷயம், இந்த ஒப்பந்தத்தை நான் பாராளுமன்றத்துக்கு நான் சமர்ப்பிக்கிறேன், மன்னிக்கணும், இந்த உடன்படிக்கையை நான் பாராளுமன்றத்துக்கு சமர்ப்பிக்கிறேன், கௌரவ அமைச்சர் அவர்கள் நான் பேசி முடிச்சோன்னு ஒரு பதில் உங்கள்கிட்ட இது சம்மந்தமாக எதிர்பார்க்குறேன். இந்த மெமராண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங்கில் சரத்து 4.1 இதில் வந்து ஒரு விஷயம் கூறப்பட்டிருக்கு, அதாவது 180 நாள் வேலை செஞ்சா மட்டும்தான் சர்வீஸ் கிராட்டுவிட்டி அவங்களுக்கு வழங்கப்படும் சட்ட ரீதியாக. இப்ப ஒரே ஒரு விஷயம், கௌரவ வசந்த சமரசிங்க அவர்கள் கிட்ட கூட நீங்க ஆலோசனை இது சம்பந்தமாக பெற்றுக்கொள்ளலாம். இந்த 180 நாள் விஷயத்தை நாங்க தொடர்ச்சியா எதிர்த்திருக்கோம். இன்னைக்கு நேரத்தில் கிட்டத்தட்ட இப்ப நான் 2 முறை சம்பள உயர்வு வழங்கினேன். 250 ரூபாய் படி ஒரு சம்பள உயர்வும், 350 ரூபாய் படி இன்னொரு சம்பள உயர்வும். இந்த 2 தருணத்திலையும் பெருந்தோட்ட நிறுவனங்கள் முன்வச்ச கோரிக்கை, எங்களுக்கு இந்த 180 நாள் சர்வீஸ் கிராட்டுவிட்டி விஷயம் நடந்தே ஆகணும்னு. இன்னைக்கு வந்து இந்த ஒப்பந்தத்தை, இந்த உடன்படிக்கையில இது வந்திருக்கு, அதாவது சரத் 4.1 இதை நான் பாராளுமன்றத்துக்கு சமர்ப்பிக்கிறேன். ஒரு தாழ்மையான வேண்டுகோள், தயவு செய்து இதுக்கு அரசாங்கம் இணக்கம் தெரிவிக்க கூடாது. ஏன்னா அப்படி பண்ணிட்டா நாளைக்கு தொழிலாளர்களுக்கு ஒரு பெரிய பின்னடைவா மாறும். இதுக்கு முக்கியமான காரணம் அரசியல் இல்லாம தொழிற்சங்க ரீதியா நான் முன்வைக்கிறேன். தொழிற்சங்க ரீதியா முன்வைக்கணும்னா, இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில ஒரு தொழிலாளர் வந்து அந்தந்த தோட்ட பகுதியில முகாமியாளர் மூலியமா 25 நாள் வேலை பெற்றுக்கொள்றது கஷ்டம், அது சுலபம் கிடையாது. அது மட்டும் இல்லாம சில பெருந்தோட்ட நிறுவனங்கள் தாந்தோன்றித்தனமாக 180 நாள் வேலை செய்ய வேண்டிய தொழிலாளரை வேணும்னே 170 நாள் 175 நாள்ல நிப்பாட்டிட்டு திருப்பி முதலிருந்து ஆரம்பிக்கிறாங்க. இன்னைக்கு வந்து இலங்கை தொழில் சட்டத்தின் பிரகாரம் 180 நாள் தொடர்ச்சியாக வேலை செஞ்சா அந்த தொழிலாளரை வந்து பதவி செஞ்சாகணும், ரெஜிஸ்டர் ஆகணும். ஆனா இன்னைக்கு பெருந்தோட்ட நிறுவனங்களுக்கு வந்து ரெஜிஸ்டர் பண்ண இஷ்டம் இல்லை, பதிவு செய்ய பண்ண இஷ்டம் இல்லை. ஏன்னா பதிவு செஞ்சிட்டா நாளைக்கு பெருந்தோட்ட நிறுவனம் அவங்களுக்கு வந்து இபிஎஃப்ல இருந்து இடிஎஃப்ல இருந்து சர்வீஸ் கிராட்டுவிட்டில இருந்து பிரசவ காசு அதே மாதிரி மரண காசு எல்லாத்துமே அவங்க வந்து அந்த அடிப்படை சம்பளத்தை நோக்கி தான் அதிகரிச்சாகணும். ஆகவே பெருந்தோட்ட நிறுவனத்தில் இருக்க பல்வேறு முகாமையாளர்கள் என்ன பண்றாங்க, தாந்தோந்திரித்தனமாக இந்த 180 நாள் ஒரு தொழிலாளி போய் பார்க்க கூடாது, ஆகவே வேணும்னு வெட்டுறாங்க. அப்படி இருக்கும்போது நம்ம இந்த ஒப்பந்தத்தில் 180 நாள் வேலை செஞ்சாதான் சர்வீஸ் கிராட்டுவிட்டி கிடைக்கும்னு சொன்னா எந்த தொழிலாளருக்கும் கிடைக்காது. இவ்வளவு காலம் அவங்களுக்கு கிடைச்சிருந்த தொகை கிடைக்காம போகும். அதுக்கு இந்த 200 ரூபாய் இனாமா நம்ம வழங்க முடியாது. இந்த 200 ரூபாய் அதுக்கு ஈடாகாது. ஆகவே அது ஒரு முக்கியமான விஷயம். அது மட்டும் இல்லாம நேற்று நடந்த பப்ளிக் ஃபைனான்ஸ் கமிட்டி கலந்துரையாடல் கௌரவ ஹர்ஷட சில்வா அவர்களின் தலைமையில் நடந்துச்சு. கௌரவ ஹர்ஷட சில்வாவின் தலைமையில் நடக்கும் போது இந்த சம்பள சம்பந்தமாக அதிகாரிகள் கிட்ட கேள்வி கேட்கும் போது அதிகாரிகள் முன்வச்ச ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இது வந்து பெருந்தோட்டத்துறையை சார்ந்த தொழிலாளர்களுக்கு மட்டும்தான், அதாவது 78,000 தொழிலாளர்களுக்கு
மட்டும்தான்.
பிரைவேட் எஸ்டேட்ல இருக்க தொழிலாளர்களா இருக்கட்டும், இல்லாட்டி கை காசுக்கு வேலை செய்யற தொழிலாளர்களா இருக்கட்டும், சிறுதோட்ட உரிமையாளர்கள் அடியில் வேலை செய்யற தொழிலாளர்களா இருக்கட்டும், அவங்களுக்கு இந்த சம்பளம் கிடைக்கிறது ஒரு கேள்விக்குரிய. இப்ப அது சம்பந்தமாக இந்த தனியார் நிறுவனத்தில இருந்து கை காசுல வேலை செய்யற அனைவருமே அந்த சம்பளம் சம்பந்தமாக கேள்வி கேட்டா தோட்ட முகாமையாளர் சொல்ற விஷயம், நீங்க வந்து உங்க பெருந்தோட்ட அமைச்சு கிட்ட பேசிக்கங்க. அப்படி இருக்கும் போது இன்னைக்கு வந்து தொழிலாளர்கள் வர்க்கத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து அனைவருக்கும் தான் சம்பள உயர்வை வாங்கி தரணுமே தவிர, குறிப்பாக ஒரு ஒரு இந்த பதிவு செய்யப்பட்ட தொழிலாளர்களுக்கு மட்டும் வாங்கி தரது ஒரு தவறான விஷயம் தான் இந்த இடத்துல சமர்ப்பிக்க விரும்புறேன். இது சம்பந்தமாகவும் அரசாங்கம் கட்டாயம் நடவடிக்கை எடுக்கணும். அது ஆனா இதை விட ஒரு ஒரு இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் கட்டாயம் இது சம்பந்தமாக தெளிவுபடுத்தி ஆகணும். இதே கூட்ட இதே புரிந்துணர்வு உடன்படிக்கையில 8ஆம் சரத்தில் தெளிவாக எழுதியிருக்கு, இந்த ஆவணத்துக்கு சட்ட ரீதியாக எந்த பலமும் கிடையாது. அப்படி இருக்கும் போது ரெண்டு தரப்பினருமே சட்டத்துக்கு முன்னால வர முடியாது. இது சம்பந்தமாக எந்த விதமான லீகல் ஆப்ளிகேஷனுமே கிடையாது. இதுல இருக்கிற விஷயம் எல்லாத்தையும் பண்ணணும். ஒரு மாசம் 2 மாசம் 6 மாசம் கொடுத்து நிப்பாட்டிட்டா நாளைக்கு பிரச்சனையும் வரும். கிலோ கணக்க கூட்டினா நாங்க எங்கேயும் போக முடியாது, லேபர் ட்ரிபியூனல் போக முடியாது. பதிவு செய்யப்பட வேண்டிய தொழிலாளர்களை பதிவு செய்யாம அப்படியே அலக்கழிச்சிட்டே இருந்தா எங்களால் லேபர் ட்ரிபியூனல் போக முடியாது. இன்னைக்கு இந்த ஒப்பந்தத்தின் ஊடாக தொழிற்சார்ந்த தொழில் உரிமைகளை பறிச்சிருக்காங்க. இது அரசாங்கம் பறிச்சாங்கன்னு நான் சொல்ல விரும்பல. ஆனா பெருந்தோட்ட நிறுவனம் நல்ல முறையில அரசியல் விளாண்டுருக்காங்க இந்த விஷயத்துல. ஒரு கையில சம்பளத்தை கொடுக்கற மாதிரி கொடுத்துட்டு இன்னொரு கையில பல்வேறு பிரச்சனைகளை உருவாக்கி இருக்காங்க. இது சம்பந்தமா தொழில் அமைச்சு கட்டாயம் பொறுப்பெடுத்தாகணும். அது மட்டும் இல்லாம இந்த ஒரே ஒரு விஷயம் நான் இந்த இடத்துலயும் சொல்ல விரும்புறேன். கௌரவ அமைச்சர் அவர்களுக்கும் நல்லா தெரியும், நான் பேர் சொல்ல விரும்பல. ஆனா இங்க இருக்கிற சில உறுப்பினர்கள் அவங்க ஏற்கனவே தொழிற்சங்கத்தில் இருக்கும் போது நாங்க 1700 ரூபாய் அடிப்படை சம்பளம் வழங்கணும்னு சம்பள நிர்ணய சபைக்கு போகும்போது 1700 ரூபாய் அடிப்படை சம்பளத்துக்கு எதிராக வாக்களிச்சு 1550 ரூபாய் அடிப்படை சம்பளத்தை வழங்கி இருக்காங்க. அன்னைக்கு 1700 ரூபாய் சம்பளத்தை வழங்கி இருந்தா இன்னும் பிரச்சனை வந்திருக்காது. அதே நேரத்தில் அரசியல் செய்யறதுக்காண்டி தொழிற்சங்கத்தையும் அரசியலையும் ஒன்னா குழப்பிக்கிட்டு பிரச்சனைகளை பெருசாக்கிட்டே இருக்க முடியாது. இறுதியாக நான் சொல்ல விரும்புகிற ஒரே ஒரு விஷயம், இந்த சபையில நான் கௌரவ ஜனாதிபதி அவர்களுக்கு ஜீவன் தொண்டமானின் 1700 ரூபாய் கோரிக்கையை நிறைவேற்றினதுக்கு என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அவருக்கும் 1008 பிரஷர் இருந்திருக்கும் ஆளுங்கட்சி தரப்பினர்ட்ட இருந்து. 2138 ரூபாய் அடிப்படை சம்பளம் சொல்லியிருந்தீங்க, அதுக்கப்புறம் 1750 ரூபாய் அடிப்படை சம்பளமும் மாறுனுச்சு. ஆனா இந்த பிரச்சனைகளை தயவு செய்து நீங்க கண்காணிக்கு கேட்டு இதை நான் சப்மிட் பண்றேன் பாராளுமன்ற.